வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 51, மாமல்லபுரம். நேயர்களே, ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்த மாமல்லபுரத்துக்கு இப்போது உங்களை அழைத்து செல்ல போகிறேன். மகேந்திர பல்லவரும் மாமல்ல நரசிம்மரும் இந்த துறைமுகப்பட்டினத்தை அற்புத சிற்ப வேலைகளின் மூலம் ஒரு சொப்பனபுரியாக செய்த காலத்திற்கு பிறகு இப்போ 300 ஆண்டுகளுக்கு மேலேயே ஆகிடுச்சு. நகரத்தின் தோற்றம் ஓரளவு மங்கி இருந்தது. மாட மாளிகைகள் இடிந்து விழுந்து பாலடைந்து கிடந்தது. வீதிகளில் துறைமுகத்திலும் முன்போல் அவ்வளவா ஜனக்கூட்டம் இல்லை. வர்த்தக பெருக்கமும் அவ்வளவா இல்லை. பெரிய பெரிய பண்டக சாலைகளும் இல்லை. வீதிகளெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்டங்கள் மலைமலையாக குவிக்கப்பட்டிருக்கவும் இல்லை. கடல் பூமிக்குள் புகுந்து ஆழம் மிகுந்த கால்வாயாக அமைந்து கப்பல்கள் வந்து பத்திரமாக நிற்பதற்குரிய இயற்கை துறைமுகமாக இருந்ததை முன்னர் பார்த்தோம் இல்லையா? ஆனால் இப்போ அந்த கால்வாயில் மணல் அடித்து அடித்து தூர்ந்து போய் ஆழம் வெகுவாக குறைந்து போயிருக்கிறது. ஆழமற்ற அந்த கடற்கரையில் சிறிய படகுகளும் ஓடங்களும் தான் வரக்கூடும். நாவாய்களும் மரக்கலங்களும் கொஞ்சம் தூரத்தில் கடலிலேயே தான் இருக்க வேண்டும். படகுகளோட வர்த்தக பொருட்களை அந்த மரக்கலங்களில் சேர்ப்பிக்க வேண்டும். மேலே சொன்ன இடைக்காலத்தின் மாமல்லபுரம் சில புதிய சிறப்புகளையும் அடைந்திருந்ததை குறிப்பிட வேண்டும். முக்கியமாக கடற்கரையோரத்தில் விளங்கிய அழகிய கற்கோவில் நம்முடைய கண்களையும் கருத்தையும் கவர்கிறது. அது மகேந்திரன் மாமல்லன் காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த குன்றுகளை குடைந்தெடுத்த கோவில்களை போன்றிருக்கவில்லை. குன்றுகளிலிருந்து கற்களை பெயர்த்து கொண்டு வந்து கட்டப்பட்ட கோவில். சமுத்திரராஜனுடைய தலையில் சூட்டப்பட்ட அழகிய மணிமகுடத்தை போல் விளங்கியிருந்தது. அடடா, அந்த கோயில் அமைப்பின் அழகை எப்படிதான் சொல்வது? இதை தவிர நகரத்தின் நடுவே மூ உலகம் அளந்த பெருமாள் சயனித்திருக்கும் விண்ணகர கோயில் ஒன்றும் காட்சியளிக்கிறது. சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இரு கண்களைப் போல எண்ணி போற்றி வளர்த்த பரமேஸ்வர பல்லவன் திருப்பணி செய்த விண்ணகரம் அது. திருமங்கையாழ்வார் இந்த கோயிலுக்கு வந்து தலசயன பெருமாளை தரிசித்து பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் தமிழ் பாடல்களை பாடியிருக்கிறார். அவருடைய காலத்திலே கூட பல்லவ சாம்ராஜ்யம் பெருகி வளர்ந்த சிறப்புடன் விளங்கியது. மேலும் மாமல்லபுரம் செல்வ கொழிக்கும் துறைமுகமாக விளங்கியது. இதையெல்லாம் பின்வரும் பாசுரத்தின் மூலம் நன்கு அறியலாம். புலன்கொள் நிதிக்குவையோடு புழக்கை மா கலிச்சினமும் நலங்கொள் நவமணி குவையும் சுமந்தெங்கும் நான் ரோசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலைசயனம் வளங்கொள் வனத்தாரவரை வளங்கொள் என்மட நெஞ்சே. திருமங்கையாழ்வாரின் காலத்துக்கு பிற்பட்ட 100 காலத்தில் பல்லவ சாம்ராஜ்ய சூரியன் அஸ்தமித்து விட்டது. கல்வியில் இனி இல்லாத காஞ்சி சிறப்பும் குறைந்து போய்விட்டது. கலங்கள் இயங்கும் கடல் மல்லையின் வர்த்தக வளமும் குன்றி வந்தது. ஆனால் தமிழகத்துக்கு அழியா புகழ் அளிப்பதற்கென்று அமைந்த அந்த அமர நகரத்தின் அற்புத சிற்ப கலைகளுக்கு மட்டும் எந்தவித குறைவும் நேரவில்லை. அங்கே இருந்த பாறை சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்த சித்திரம் விசித்திரமான சிற்பங்களும் குன்றுகளை குடைந்து எடுத்து அமைத்த விமான ரதங்களும் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் அவற்றை அமைத்த காலத்தில் விளங்கியது போலவே இன்றைக்கும் புத்தம் புதியதாகவே விளங்கியது. பண்டங்களை ஏற்றுமதி செய்வதற்காக வந்த வர்த்தகர்களின் கூட்டத்தை காட்டிலும் சிற்ப செல்வங்களை கண்டு கழித்து போவதற்காக வந்த ஜனக்கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. மாமல்லபுரத்து வீதிகளின் வழியாக இரட்டை குதிரைகள் பூட்டிய அழகிய விமான ரதம் ஒன்று சென்றது. குதிரைகளின் அலங்காரங்களும் ரதத்தின் வேலைப்பாடுகளும் பொன் தகடு வேய்த மாலை வெயிலில் மற்றொரு சூரியனைப் போல் பிரகாசித்த ரதத்தின் மேல் விதானமும் அதில் இருந்தவர்கள் அரச குலத்தினராகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியது. ஆமாம், அந்த பொன் ரதத்தின் விசாலமான உட்புறத்தில் அரச குலத்தினர் மூவர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவன்தான் வீராதி வீரனும் சுந்தர சோழரின் மூத்த குமாரனுமான ஆதித்த கரிகாலன். மிக இளம் பிராயத்திலேயே, அதாவது சின்ன வயதிலேயே இவன் போர்க்களத்துக்கு சென்று செயற்கரும் வீர செயல்களை புரிந்தான். மதுரை வீரபாண்டியனை இறுதி போரில் கொன்று வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பெருங்கேசரி என்ற பட்ட பெயரும் பெற்றான். வீரபாண்டியன் வீர சொர்க்கம் அடைந்து பாண்டிய நாடு சோழ சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்த உடனடியாகத்தான் சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டார். ஆதித்த கரிகாலனே அடுத்த பட்டத்துக்கு உரியவன் என்பதை சந்தேகமில்லாமல் நிலைநாட்ட அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்வித்தார். அது முதலாவது கல்வெட்டுகளின் தன் பெயரை பொறித்து சாசனம் அளிக்கும் உரிமையும் ஆதித்த கரிகாலன் பெற்றான். பிறகு தொண்டை மண்டலத்தை இரட்டை மண்டலத்துக்கு கன்னர தேவனுடைய ஆதிக்கத்திலிருந்து முழுதும் விடுவிக்கும் பொருட்டு ஆதித்த கரிகாலன் வடநாட்டுக்கு பிரயாணமானார். அங்கேயும் பல போர்க்களங்களில் செயற்கரும் வீர செயல்களை புரிந்தான். இரட்டை மண்டலத்து படைகளை வடைப்பெண்ணைக்கு வடக்கே துரத்தி அடித்தான். மேலும் வடதிசையில் படையெடுத்து செல்வதற்கு படை பலத்தை பெருக்கிக் கொள்ளுதல் அவசியமாயிற்று. அதனால் காஞ்சியில் வந்து தங்கி படை திரட்டவும் மற்றும் படையெடுப்புக்கு அவசியமான ஆயுத தளவாட சாமக்கிரியைகளை திரட்டவும் தொடங்கியிருந்தான். இந்த நிலையில் பழுவேட்டரையர்கள் அவனுடைய முயற்சிக்கு தடங்கல் செய்ய தொடங்கினார்கள். இலங்கை போர் முடிந்த பிறகுதான் வடநாட்டு படையெடுப்பு தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பலவிதமான வதந்திகளும் காற்றிலேயே மிதந்து வர தொடங்கியது. இலங்கையில் போர் செய்ய சென்றுள்ள படைக்கு சோழ நாட்டிலிருந்து வேண்டிய உணவுப் பொருள் போகவில்லை என்றும் தெரிந்தது. இதனாலெல்லாம் ஆதித்த கரிகாலனுடைய வீர உள்ளம் துடித்து கொந்தளித்து கொண்டிருந்தது. நமது கதை நடந்த காலத்துக்கு முன்னும் பின்னும் சுமார் 300 ஆண்டு காலத்தில் தமிழ் அன்னையின் திருவயிற்றில் இதிகாச காவியங்களில் நாம் படிக்கும் மகாவீரர்களையொத்த வீர புதல்வர்கள் தோன்றி கொண்டிருந்தார்கள். தமிழகத்தில் அவதரித்தார்கள். உலகம் இயக்கும்படியான தீர செயல்களையும் புரிந்தார்கள். போரில் அடைந்த ஒவ்வொரு வெற்றியும் இவர்களுடைய தோள்களுக்கு மேலும் வழியளித்தன. வயது முதிர்ந்த கிழவர்கள் மலையை பெயர்த்தெடுக்கும் வலிமை பெற்றிருந்தார்கள். வயதாகாத இளம் வாலிபர்கள் காற்றில் ஏறி சென்று வான முகட்டை அடைந்து விண்மீன்களை உதிர்க்கும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். இப்படிப்பட்ட வீரர்கள் இருவர் அந்த சமயம் ஆதித்த கரிகாலன் ஏறி சென்ற ரதத்தின் அவனுடன் சம ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். இவர் திருக்கோவலூர் மலையமான், இவர் ஆண்ட மலைய மாநாடு வழக்கத்தின் பெயர் சுருங்கி மலாடு என்றும் மிலாடு என்றும் வழங்கியது. அதனால் இவருக்கு மிலாடுடையார் என்ற பட்ட பெயரும் ஏற்பட்டிருந்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் 2வது பத்தினியாகிய வானமாதேவி இவருடைய செல்வ திருமகள்தான். அதனால் ஆதித்த கரிகாலனுடைய பாட்டனார் இவர்தான். முதிர்ந்த பிராயத்திலும் நிறைந்த அறிவிலும் இவர் கௌரவர்களின் பாட்டனாரான பீஷ்மரை ஒத்திருந்தார். ஆதித்த கரிகாலன் இவரிடம் பெரும் பக்தி வைத்திருந்த போதிலும் இவருடைய புத்திமதி சில சமயம் அந்த வீர இளவரசனின் பொறுமையை சோதித்தது. ரதத்தில் இருந்தவர்களின் இன்னொருவன் யார் தெரியுமா? பார்த்திவேந்திரன் தான். இவன் பழைய பல்லவர் குலத்திலிருந்து கிளை வழி ஒன்றில் தோன்றியவன். ஆதித்த கரிகாலனை விட வயதில் சிறிது மூத்தவன். அரசுரிமையை அற்றவனாதலால் போர்க்களத்தில் தன் ஆற்றலை காட்டி வீரப்புகழை நிலைநாட்ட விரும்பினான். ஆதித்த கரிகாலனை சென்றடைந்தான். வீரபாண்டியனோடு நடத்திய போரில் ஆதித்த கரிகாலனுக்கு வலது கையை போல இருந்து உதவி புரிந்தான். இதனால்தான் ஆதித்த கரிகாலனுடைய அந்தரங்க நட்புக்கு உரியவனும் ஆனான். வீரபாண்டியன் விழுந்த நாளிலிருந்து இருவரும் இணை பிரியா தோழர்கள் ஆனார்கள். இந்த மூவரும் ரதத்தில் சென்றபோது தஞ்சாவூரிலிருந்து பராபரியாக வந்த செய்திகளை பற்றியே பேசி கொண்டிருந்தார்கள். இந்த பழுவேட்டையர்களின் அகம்பாவத்தை இனிமேல் என்னால் ஒரு கணமும் சகித்து கொண்டிருக்க முடியாது. நாளுக்கு நாள் அவர்கள் வரம்பு கடந்து போகிறார்கள். நான் அனுப்பிய தூதன் பேரில் ஒற்றன் என்று குற்றம் சுமத்துவதற்கு இவர்களுக்கு எத்தனை அகந்தை இருக்க வேண்டும்? அவனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 பொன் வெகுமதி கொடுப்பதாக பறையறிவித்தார்களாமே. இதையெல்லாம் நான் எப்படி பொறுக்க முடியும்? என் உரையில் உள்ள வாள் அவமானத்தில் குன்றி போயிருக்கிறது. நீங்களோ பொறுமை உபதேசம் செய்கிறீர்கள் என்றான் ஆதித்த கரிகாலன். பொறுமை உபதேசம் நான் செய்யவில்லை. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான காரியத்துக்கு வந்தியத்தேவனை அனுப்ப வேண்டாம்னு அப்போதே சொன்னேன். அந்த பதற்றக்காரன் காரியத்தை கெடுத்து விடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். வாளை வீசவும் வேலை எறியவும் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமா? ராஜ காரியத்துக்கு தூது செல்கிறவனுக்கு புத்தி கூர்மை நிறையவே இருக்க வேணும் அப்படின்னு கூறினான் பார்த்திபேந்திரன். இளவரசன் கரிகாலன் வந்தியத்தேவனிடம் காட்டிய அபிமானம் பார்த்திபேந்திரனுக்கு அவ்வளவா பிடிக்கவில்லை. எப்போதும் அவனை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். அவன் செய்யும் எந்த காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிப்பான். அதனால் இந்த சந்தர்ப்பத்திலும் அதே மாதிரியே குற்றம் சொன்னான். ஆரம்பித்து விட்டாயா உன் கதையை? வந்தியத்தேவன் பேரில் ஏதாவது சொல்லிக் கொண்டிராவிட்டால் உனக்கு பொழுது போகாது. அவனுக்கு புத்தி கூர்மை இல்லாவிட்டால் வேறு யாருக்கு இருக்கிறது? எந்த விதத்திலாவது எப்படியாவது சக்கரவர்த்தியிடம் நேரில் ஓலையை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு நான் இட்ட கட்டளையை அவன் நிறைவேற்றிவிட்டான். அதனால் பழுவேட்டையர்கள் கோபம் கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்தியத்தேவனுடைய தவறு என்ன இருக்கு அப்படின்னு ஆதித்த கரிகாலன் கேட்டான். தாங்கள் சொல்லி அனுப்பிய காரியத்தோடு அவன் நின்றிருக்க மாட்டான். வேறு வேண்டாத காரியங்களிலும் தலையிட்டிருப்பார் அப்படின்னு சொன்னா பார்த்திபேந்திரன். நீ சற்று சும்மா இரு. தாத்தா, ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? தங்களுடைய கருத்து தான் என்ன? ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு சென்று தஞ்சாவூரிலிருந்து சக்கரவர்த்தியை மீட்டு காஞ்சிக்கு அழைத்து வந்து விட்டால் என்ன? எத்தனை நாள் சக்கரவர்த்தியை பழுவேட்டையர்கள் சிறையில் வைத்திருப்பது போல வைத்திருப்பதை நான் பார்த்து கொண்டிருப்பது, எத்தனை நாள் பழுவேட்டையர்களுக்கு பயந்து காலத்தை கழிப்பது அப்படின்னு பொங்கினான் ஆதித்த கரிகாலன். தம் வாழ்நாளில் 66 போர்க்களங்களில் கண்டு அனுபவம் பெற்றவரான திருக்கோவலூர் மலையமான் மிலாடுடையார் மறுமொழி சொல்வதற்காக தொண்டையை கனைத்து கொண்டார். இதற்குள்ளே எதிரே கடல் அலைகள் தெரியவும், முதலில் இந்த ரதத்திலிருந்து இறங்குவோம் தம்பி, வழக்கமாக இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு பேசலாமே, எனக்கு வயதாகிவிட்டதல்லவா, ஓடுகிற ரதத்தில் பேசுவது எளிதாக இல்லையப்பா அப்படின்னு சொன்னார். நேயர்களே, என்ன சொல்றாருன்னு அடுத்த அத்தியாயத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், கேட்போமா? நன்றி நேயர்களே, வணக்கம்.